திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
அடுத்து 133வது திருப்பாடம். மிகுத்த குளம் செல்வத்து மேவுவதும் அத்தை பகுத்துப்போ என்றும் பாங்கும் தொகுத்து விரித்தார் நல்லெங்கே மிகு வாரணத்தை உரித்தார் செயல் என்று உண. அழகா சொல்லி காட்டுறார். வாழ்க்கையிலே மையல் கொள்ளுவதும், வாழ்க்கையிலே நாம் மையலை கொள்ளுவதும், அந்த மையலில் இருந்து நீங்குவதும், அதையெல்லாம் இறைவனது செயலியாகும். அழகா சொல்லி காட்டுறார். மிகுத்த குளம் செல்வத்து மேவுவதும், நல்ல உயர்ந்த குளத்தில் பிறப்பதும் செல்வத்தில் மேவுவதும் அதனை மோகம் கொள்வதும், அத்தை பகுத்து பொய் என்று விடுப்பாங்கும். ஒரு காலகட்டத்திலே இவைகளெல்லாம் மாயை, இவைகளெல்லாம் நமக்கு நிரந்தர ஒரு இன்பத்தை தருவதில்லை என்று அதனை விட்டு விளங்குவதும். இது எப்படி வந்ததென்றால், தொகுத்து விரித்தார் நல்லெங்கே மிகு வாரணத்தை உரித்தான் செயல் என்று உரி உண. இவையெல்லாம் யானையை, யானை தோலை உரித்த அந்த கடுதல் பெறுவாருடைய செயல். எனவே அவனது விருப்பு வெறுப்பிற்கு ஏற்ப இறைவனானவன் ஒருவனுடைய செல்வத்தில் போகம் கொள்ள செய்வதும், அந்த செல்வத்திலே விருப்பு கொள்ள செய்வதும் இறைவன் அருளாலே நிகழ்கிறது என்று அழகாக இங்கே சொல்லித்தார். மருளிகையார் அப்பர் பெருமான் செல்வத்திலே இருந்தார். முடிவிலே என்னானது, இந்த செல்வமெல்லாம் மாயை, இதனால் அவருக்கு பலனில்லை என்று மருளிக்க தன்னுடைய செல்வத்தை எல்லாம் தான தர்மம் செய்துவிட்டு நிம்மதியை நாடி சென்றார். இது ஈஸ்வரது செயல். அது மனம் லோகமுடியாக செய்து செல்வத்தை துறக்கும்படியாக செய்து. இதே போன்ற ஐயரிகள் காடவர்க்கோ அரசபோகத்தில் தான் இருக்கிறார். ஆனால் அத்தனையையும் அதிலே மோகத்தை விட்டுவிட்டு தலங்கள் தோறும் சென்று தரிசிக்கின்ற உடனே சிவனையும் ஊட்டுகிறார். இதே போன்று நம்முடைய சேரமாந்தர்மன் நாயனார் அரசபோகத்திலே இருந்தாலும் அங்கே எம்பெருமானுக்கு பூஜை செய்வதையே பிரதானமாக கொண்டு இருந்தார். இன்னும் அதைவிட ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய அர்ச்சுனனானவன் பாசுபதாஸ்திரம் வேண்டும் என்று அங்கே தவம் செய்கிறான். தவம் செய்கின்ற பொழுது அர்ச்சுனனது தவத்திற்கு இறங்கி நம்முடைய பெருமான் அங்கே வெளிப்படுகிறார். அப்படி பெருமான் அங்கே வெளிப்பட்ட பின்பு ஒன்று மரியாதவர் போல நம்முடைய பரமன் என்ன வேண்டும் உனக்குன்னார். அப்பொழுது அர்ச்சுனன் என்ன கேட்டான், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், உன் திருவடி செல்வம் இருக்கும், அதை தனக்கென்று நினையாது, அடியார்களுக்கென்றே அதை அங்கே அன்னம் பாதிப்பு செய்வதும் அடியார்களுக்கு வேண்டியவற்றை கொடுப்பதுமாக இருப்பது, அதுவும் இறைவன் உள்ளிருந்து தூண்டியது, எல்லாம் இறைவனது செயலே என்று அழகா சொல்லி காட்டுகிறார். மிகுத்த குலம் செல்வத்து மேவுவதும் அத்தை பகுத்து பொய் என்று விடுவாங்கும் தொகுத்து விரித்தால் நன்னெஞ்சே மிகு வாரணத்தை உரித்தான் செயல் என்று உண. இதையெல்லாம் இறைவனது செயலே என்று உணர்தல் வேண்டும் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். மயக்கத்திலே பொருந்த செய்தது சிவன்தான். அந்த மயக்கத்திலிருந்து தெளிவு கொடுப்பது சிவமே. அப்பர் சுவாமிகளுக்கு மயக்கத்தை கொடுத்து சமணத்தை சாரும்படியாக செய்தார். அதே அப்பர் பெருமானை அந்த மாயையிலிருந்து தெளியும்படியாக சூழல் நோயை கொடுத்து திலகவதி அம்மை மூலமாக அந்த மயக்கத்தை தெளிய வைக்கிறார். ஆகையினால் எல்லாம் ஈசன் செய்ய என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுறார். அடுத்து 134வது திருப்பாடல். இந்த 134வது திருப்பாடலிலே இறைவன் நமக்கெல்லாம் அருள் புரிவதும் ஆட்கொள்வதும் நாம் வேண்டுகின்ற வேண்டுதலினாலோ பூஜையினாலோ அல்ல, நம்மேல் இருக்கின்ற கருணையினாலேதான் அவன் ஆட்கொள்கின்றானே அன்றி நம்முடைய பூஜையை அவன் ஏற்று செய்தான் என்று பெருமிதம் கொள்ளானே. நம்ம ஏற்றுக்கொண்டான், நமக்கு அருள் புரிகிறான் என்றால் அது அவனது கருணாவிலாசத்தை தான் காட்டுகிறது, நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய முயற்சி அல்ல. இதை அழகாக சொல்லி காட்டுகிறான். ஆறாறு தத்துவம் வைத்து அத்தில் உரை மூர்த்திகள் வைத்து தேரா மரபாகம் ஏறவே மாறாமல் உன்னை விடாது ஆழ்வார் உரை கேட்டோ நெஞ்சமே என்ன விசாரம் எமக்கு. அழகாக சொல்லி காட்டுறார், நாம் கேட்காமலேயே நமக்கு தத்துவங்களை எல்லாம் கொடுத்து அதை கூட்டி வைக்கிறான். அந்த தத்துவங்களை கூட்டி வைக்கின்ற பொழுது அதற்குரிய அந்த தெய்வங்களை எல்லாம் அதிதெய்வங்களையும் நியமித்து அருள் புரிகிறான். முடிவிலே அந்த பெருமான் ஆன்மாக்களாகிய நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்படி ஏற்றுக்கொண்டது அவனது கருணையின் செயலே அன்றி நம்முடைய ஒரு திறமை அல்ல. அத்தா உன் அடியேனே அன்பினால் ஆத்தாய் அருள் நீர் தீர்த்தரீர் ஆட்டிக்கொண்டாய் எத்துணை அரிய நீ எளியானாய். அழகாக சொல்லி காட்டுகிறார், எத்தனை அரிய நீ எளியானாய் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். உன்னுடைய எளிதாமன்மை கருணைத்தன்மையினாரைத்தான் என்ற ஒரு கருத்தை நாவுக்கரசு சுவாமிகளும் அங்கே அழகாக குறிப்பிட்டார். அடுத்து 135வது திருப்பாடல், நம்முடைய உடம்பிற்குள்ளே உயிர் என்று ஒன்று இருக்கிறது. அந்த உயிர் நித்திய பொருள். அந்த நித்திய பொருளாகிய உயிருக்கு கேடு வந்தது என்று ஏன் கலருகிறார்? அந்த நித்திய பொருளை காப்பது சிவம். ஆகையினாலே அவனை நீ மறவாது ஒழுகு என்று 135வது திருப்பாடலிலே அழகாக சொல்லி காட்டுகிறார். தானோ அசத்தல்ல, தானோ என்றால் உயிர், தானோ அசத்தல்ல என்றறிந்தா தாரணியில் ஏதோ பிதற்றுவது ஏழை நெஞ்சே. தானே இரவாது அது தான் இறக்க அருளை மறவாது இரு சிவம் ஆவை. உயிர் நித்தப்பொருள் என்று அறிந்த பின்பு அதற்கு கேடு வந்ததென்று ஏன் அஞ்சுகிறார்? அலமரன்றல் வேண்டாம். அடுத்து எடுத்துக்கொண்டார் அந்த திருவுருள் ஆனது நம்மை எப்பொழுதும் காப்பார். ஏன்னா பல்லுயிரும் ஒக்க பார்க்கும் பண்ப 11 திருமறையிலே பட்டத்தார் சுட்டி காட்டுவாங்க, எல்லா உயிர்களையும் காக்கின்ற அந்த பரதேசி. ஆகினாலே அவரையே நீ பற்றுக்கோடாக கொள் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆக சிவபோதம் கெட்டு சிவபோதம் மேலிட்டு அந்த சோமாந்தன்மையிலே இருந்து அவனையே பற்றுக்கோடாக கொள் என்று அந்த 135வது திருப்பாடலை குறித்து காட்டுகிறார். தானோ அசத்தல்ல என்றறிந்தால் தாரணியில் ஏனோ பிதற்றுவது ஏழை நெஞ்சே. ஆக தன்னுடைய உயிர் பங்கப்பட்டு விடும் என்று தான் அஞ்சுவதில்லை, ஈஷன் காப்பார். இயற்பகை நாயனார் அந்த காவிரி பட்டணத்திலே இருக்கின்ற எல்லா வணிகர்களும் எதிர்த்து வந்து அவரை தாக்கப்படுகிறார்கள். ஆனால் தனி ஒரு மனிதராக இருந்து இயற்பகை நாயனார் கையிலே வாழெடுத்து வலதுசாரி இடதுசாரியாக சுற்றி வெற்றி கொண்டார். இத்தனை பேர்களையும் எதிர்த்து நான் ஒருவன் ஒரு வருகிறேன் என்று அவர் நினைக்கவில்லை. ஏனெனில் இந்த உயிருக்கு காவலன் யார்? பரம்பரும். ஆகையினாலே அவன் நின்று காப்பான் என்று அவனையே பற்றுக்கோடாக கொண்டிருக்கின்றான். அதைத்தான் அழகாக இருக்கிறேன். தானோ அசத்தல்ல என்றறிந்தால் தாரணையில் ஏனோ பிதற்றுவது ஏழை நெஞ்சே. தானே இரவாதது அங்கே இறக்க அருளை மறவாதீர் சிவமானவே. தானே இரவாகுது அங்கே தற்போதத்தை கெட்டு சிவபோதத்திலே நின்று அங்கே சிவத்தை மறவாது அவரிடமிருந்து நீங்காது இரு என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். 136வது திருப்பாடல் அருமையான ஒரு பாடல். இந்த 136வது திருப்பாடல் எதை உணர்த்துகிறார்கள் என சொன்னா, ஞான நூல்களை கல்லாது மாசத்தில் அழிந்து கிடப்பார்கள். அறம்பொருள் இன்பமீடு தருகின்ற நூலைத்தான் படித்தல் வேண்டும். மற்ற நூல்களுக்கு பசு நூல் என்று பெயர். அதை கற்பவர்கள் பிச்சர்கள் என்று 9 திருமுறையிலே நமக்கு உணர்த்துகிறார்கள். ஆகையினாலே ஞான நூல்களை கல்லாமல் மாசத்தில் அழிந்து கிடப்பதும் அதற்கு பின்பு குருவினால் உண்மை அறிவதும் அதுவும் சிவனதி செய்யலே என்று அழகாக அங்கே உணர்த்தி காட்டுகிறார். அதாவது 136வது திருப்பாட்டிலே, ஏற்றாது அவையாயிருப்பதும் உள்மயக்கம் ஆற்றாது தீர் என்று அரட்டுவதும் தோற்றாது தோற்றுவதும் உன்னை சுகபூரணன் என்று தேற்றுவதும் ஈசன் செயல். ஏற்றாது அவையாயிருப்பதும் ஞான செய்திகளை காதலே ஏற்காது மாயையிலே அகப்பட்டு கிடப்பதும் அகற்றுவதும் உள்மயக்கம் ஆற்றாது தீர் என்று அகற்றுவதும் இந்த மாயையிலே அகப்பட்டுக் கொண்டு ஐயோ ஐயோ பிறவி துன்பம் என்று ஏன் அலறுகின்றாய்? தோற்றாது தோற்றுவதும் அதற்கு பின்பு பரம்பொருளானவர் குருவாக வந்து வாழ்வு செட்டித்தாகி வந்து தோன்றுவதும் உனை சுக பூரணன் என்று தேற்றுவதும் உன்னை சிவமாகிய அந்த சுக பூரணமாக அவனை ஆக்கி இன்பம் தூத்திப்படி செய்வதும் ஈசன் செயல், இதுவெல்லாம் ஈசன் செயல் என்று அழகாக இங்கே சொல்லிக் காட்டுகிறார். ஆகையினாலே மயக்கத்தில் அழுந்துவதற்கும் அத்தோடு மட்டுமல்லாது அதிலிருந்து நீங்குவதற்கும் அதுவும் ஈசன செயலே என்று இங்கே அழகாக சொல்லி பாடுகிறார். இது சொக்கநாதர் பெருமான் சொக்கநாதர் நண்பாலே நம்முடைய குருஞான சமுதர் அழகாக உணர்த்துகிறார். நித்தம் எழுந்தருணே நின்மலனே எத்தனக்கு புத்தி மிக மிகவும் போதித்து சித்தமயல் போக்குவாய் இன்ப சுக பூரணத்தில் இரண்டு அறவே ஆக்குவாய் சொக்கநாதா. என்னுடைய மயக்கத்திலே இருந்து நீக்கி எனக்கு போதனை செய்ய வேண்டியதும் நீயே, அந்த இன்ப சுக பூரணத்தில் என்னை அமிழ்த்துவதும் நீயே, அதை எனக்கு அருள்புரி என்று அழகாக விண்ணப்பம் செய்கிறார். ஆக நித்தம் எழுந்தருளி சுகநாதன்பா, நித்தம் எழுந்தருளி நிம்மலனே எத்தனக்கு புத்தி மிக மிகவும் போதித்து சித்தமயல் போக்குவாய் இன்ப சுக பூரணத்தில் இரண்டு அறவே ஆக்குவாய் சொக்கநாதா. ஆக இறைவனே வந்து நமக்கு என்ன செய்கிறது, நம்முடைய மயக்கத்திலும் அவனே கொடுப்பான், அதை தெளிய குருவாக வந்து தெளிவிப்பதும் அவனே என்று அழகா சொல்லி காட்டுகிறார். இதே சொக்கநாதர் என்பார்கள் இன்னொரு திருப்பாடலிலே, ஆறிடத்தில் வந்தும் அடியே உடத்து இருந்தும் ஓரிடத்தில் உற்பத்தி உள்ளபடி பாலிடத்தில் நாயே உழவையிட நன்றாய் உணர்த்திடுவாய் தாயே நீ சொக்கநாதா. உயிரிடம் இருக்கின்ற மயக்கத்தை தீர்வதற்கு ஆறிடத்தில் வந்தும் ஆறிடம் சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு அங்கே இறைவனானவன் அதித்தேய குருவாக ஒரு ஆன்மாவை அதித்தித்து வருகின்ற அந்த தன்மையும் சகலர்களுக்கு வருகின்ற அந்த தன்மையும் குருவாக வருவதும் அடியே உழத்திருந்தும் விஞ்ஞானர்களுக்கு உள்ளிருந்து உணர்த்துவதும் ஓரிடத்து உற்பவித்தும் பிரயாகர்களுக்கு உள்ளிருந்து பிரயாகர்களுக்கு மான் மழு சதுர்புஜம் தாங்கி முன்னிலையாக வந்து குருவாக வந்து அருள் புரிவதும் உள்ளபடி பாரிடத்தில் நாயே உழவையில நன்றாய் உணர்த்திடுவாய் தாயே நீயே சொக்கநாதன். எனவே நீதான் வந்து எல்லாவற்றையும் எனக்கு போதனை செய்து உணர்த்துவாய் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே மயக்கத்தை பொருந்துவதும் மயக்கத்தில் நின்று நீங்குவதும் அதுவும் இறைவனது செயலே என்று அங்கு அழகாக சொல்லி காட்டப்பட்டது. அடுத்து 137வது திருப்பாடல். இந்த 137வது திருப்பாடல் ரொம்ப ஒரு அருமையான ஒரு சிந்தனை. உலகிலே எத்தனையோ உயிர்கள் இருக்கிறது, இறை உயிர் தலை என்று சொல்லக்கூடியது நித்திய பொருளே. எல்லா உயிரையும் சிவம் ஒக்க பார்க்கிறார், எல்லா உயிர்களுக்கும் கருணை உடையவன் தான். அப்படி இருக்க சில உயிர்களை சொர்க்கத்தில் வைப்பதும் சில உயிர்களை இந்த கண்ம பூமியிலே பிறக்க வைப்பதும் சில உயிர்களை நரகத்திலும் ஏன் செலுத்துகின்றார்? அழகாக ஒரு வினாவினை இங்கே எழுப்பி காட்டுகிறார். அன்றே அரண் அணுக்கள் பாசங்கள், அன்றே அரண் அணுக்கள் பாசங்கள், இறை உயிர் தலை மூன்றும் அன்றே அனாதி என்றும் உள்ளது. ஐந்தொழில்கள் நன்றே அந்த உயிர்களுக்கு ஆட்கொள்ள முகமாக மலபரிவாகம் மலபரிவாகம் வருவதற்காக ஐந்தொழில் செய்கிறாய். சிவனும் நடுவனே அவன் எந்த உயிரிடத்தும் அவன் பேதம் காட்டாதவன், உயர்வுதாழ்வு பாராட்டாதவன், விருப்பு வெறுப்பு இல்லாதவன், பல்லுயிர் உக்க பார்க்கிறவன். அப்படி இருக்க சென்று அருளில் இருக்க அப்படி அருளில் இருக்க சில சிலர்கள் நீர் மலையில் பூதலத்தில் சொர்க்கத்தில் இருப்பதென்னோ சொல்லா சொல்லி காட்டுறார். அப்படி இருக்க சில உயிர்களை ஏன் சொர்க்கத்தில் சேர்க்கிறாய்? சில உயிர்களை ஏன் இந்த பூமியிலே பிறக்கும்படியாக செய்கிறாய்? சில உயிர்களை ஏன் நரகத்திலே கொண்டு போய் தழுகிறாய் என்று அழகாக இங்கு சொல்லி காட்டுறார். இதற்கெல்லாம் என்ன காரணம் என சொன்னால், அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்தை அறிந்து. ஒரு ஆன்மா அங்கே சொர்க்கத்திற்கு செல்வதும் ஒரு ஆன்மா அந்த பூமியிலே வந்த பிறப்பதும் ஒரு ஆன்மா நரகத்திற்கு செல்வதும் ஆன்மாவினுடைய பக்குவம் தான் காரணமே அன்றி சிவன் விரும்பு இருப்பினால் எதையும் செய்யவில்லை என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இது சுக்கராதர் முன்பாகவே நம்முடைய குருஞான சம்பந்தம் நம்ம உணர்த்துகிறார். அடியார் பரிவாகம் எல்லாம் அறிந்து படி கீழ் பதமேல் பதத்தில் கொடுவோய். அந்த அடியார்களது பரிபக்வத்தை அமை அறிந்து சிலருக்கு சாயியேற்றிக் கொள்கிறார், சில பேருக்கு என்ன செய்கிறார், மற்ற ஆன்மாக்களுக்கு தொண்டு செய்யும்படி அவர்களை பூமியிலே விட்டு விடுகிறார். அந்த வகையிலே தான் குருஞான சம்பந்தரை நம்முடைய பெருமான் என்ன செய்தார், ஆன்மாக்கள் பயன்படட்டும் என்று அங்கு என்ன செய்தார், இந்த பூமியிலே குருவாக உலாவிட்டார். அடியார் பரிவாகம் எல்லாம் அறிந்து பணியில் பதவே பதத்தில் கொடுபோய் திருவை சேரையினி மேலா போகம் அது திரிவை சொக்கநாதா. அவர்கள் எல்லாம் மேலான போகம் சாயித்தத்திலும் கொண்டு போய் வைப்பது எல்லாம் நீதான். அப்படி செய்வதற்கு காரணம் அது அந்த உயிரினுடைய பரிபக்குவமே அன்றி வேறு வேறுபாடு இறைவரிடத்தை விருப்பு விருப்பு இல்லை. இந்த அருமையான செய்தியை நமக்கு உணர்த்துவது அதாவது நம்முடைய விருங்கி முடிவரை பற்றி அருமையான ஒரு செய்தியிலே இந்த செய்தி வருகிறது. அதாவது வில்வாரணத்திலே மரங்கர் என்ற ஒரு முனிவர் இருக்கிறார். அந்த மரங்கர் என்கின்ற முனிவருக்கு பிரிங்கி என்கின்ற மகனாரும் பிரிங்கிரணி என்ற இருவரும் இருக்கிறார்கள். இந்த பிரிங்கி என சொல்லக்கூடியவர் அந்த இருவரிலே இந்த பிரிங்கி என சொல்லக்கூடியவர் எப்பொழுதுமே அவர் சிவத்தை மட்டும் வணங்குவார், சக்தியை வணங்க மாட்டார். ஆனா பிரிங்கிரணி என சொல்லக்கூடியவர் சிவத்தையும் சக்தியையும் சேர்த்து வணங்குகிறார். இது அந்த ஆன்மாவினுடைய பக்குவம். இப்படி சிவத்தை மட்டும்தான் வணங்குவேன் என்று இருக்கின்ற பிரிமி பிரிங்கியை சிவபெருமான் என்ன செய்தார், அங்கே அம்பிகையான அவள் தன்னை வணங்கவில்லை என்பதற்காக அவளை நடக்க விடாதபடி இருக்கும்படி செய்தார். உடனே அங்கே சிவ மூன்று காலை கொடுத்தார். மூன்று காலை கொடுத்த பின்பு மீளும் அப்பொழுதும் சக்தியை வழங்காமல் சிவத்தை மட்டுமே வழங்குகிறார். அப்பொழுது அவருக்கு நடக்க இயலாதபடி செயலற்று கீழே விடும்படியாக செய்து அவருக்கு துன்பத்தை கொடுக்கிறார். இருவரும் சேர்ந்து இருப்போம் சிவசக்தியாக நெருங்கி இருப்பவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த முனிவர் அப்பொழுதும் சிவத்தை மட்டும் வழங்குவதற்காக வண்டின் வடிவத்தை எடுத்து இப்படி சுத்தி சுத்தி அந்த இருவருக்கு வெளியே வெளியே வந்துவிட்டார். அதனால அவருக்கு விரும்பி முடிவர் இவர் இவ்வளவு துன்பப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் பிரிங்கிரணி என சொல்லக்கூடிய உடன் பிறந்த அந்த சகோதரர் சகோதரர் என்பதற்கு சக உதரர் என்று பெயர். சகம்னா ஒரே வயிற்றிலே உதித்தவர்களுக்கு தான் சகோ சக உதரர் சகோதரர் என்று சொல்ல வேண்டும். அண்ணன் தம்பி என்று உலகிலே சொல்வது உபச்சாரம். ஆனா சகோதரர் என்ற சொல் அந்த ஒரு தாயினுடைய வயிற்றிலே பிறந்தவர்கள் தான் சக உதரத்தவன் இதான் சகோதரர் சொல்றேன். எனவே பிரிங்கிரணி சிவத்தை மட்டும் வணங்கி சிவத்தையும் சக்தி வணங்கி சுகமாக இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் பிரிங்கி முடிவில் இத்தனை படுகிறார். அதற்கு பின்புதான் மனம் தெளிந்து சக்தியை வணங்கினார் என்று புராணம் சொல்லப்படுகிறது. அந்த பிரிங்கிரணி அதோடு மட்டும் அல்லாது அவர் அருமையான ஒரு நூலையும் செய்திருக்கிறார். ஞான நூல் என்ன ஞான நூல் என சொன்னா வில்வ அஷ்டோத்திர சதராமாவளி என்கின்ற ஒரு அருமையான நூல். சைவர்கள் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நூல். வில்வத்தை பற்றிய பெருமையை எல்லாம் நம்முடைய விருங்கி இருடி தன்னுடைய வாக்கியாளரை குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்போ இவருக்கு இவ்வளவு பக்கம் இருக்கிறது விருங்கி முடிவருக்கு திரும்ப கிடைக்கிறார். காரணம் அது இறைவனுடைய விருப்பு இருப்பது அந்த ஆன்மாவினுடைய ஒரு பக்குவமே. உதாரணமாக ஒரு அரசன் இருக்கிறான். அந்த அரசன் கல்விச்சாலை வைக்கிறான், தர்மசாலை வைக்கிறான், சத்திரம் வைக்கிறான், குளங்கள் தோன்றுகிறான், எல்லாம் செய்கிறான். அதே தொண்டு செய்கின்ற அந்த அரசன் சிறைச்சாலையையும் வைக்கின்றான். ஏன் சிறைச்சாலையை வைக்கின்றான், அரசன் நீதி வழி நில்லாதவர்களை தண்டிப்பதற்காக. எனவே சிறைச்சாலையை வைத்த காரணத்தினாலே அந்த அரசன் கொடியவன் என்று சொல்லுதல் இயலாது. ஏனெனில் அறவழியிலே நில்லாதவர்களை தண்டித்தல் வேண்டும் என்று அந்த ஒரு காரணத்திற்காக. அடுத்து அழகாக நம்முடைய ஒரு நெஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு உபதேசம் செய்கிறான். அருமையான ஒரு திருப்பாடல், அதாவது உயிர்களுக்கு உறுதேடும் உபாயம் உணர்த்துதல். நாமெல்லாம் உறுதி பொருளாக சிவத்தை அடைவதற்கு என்ன மார்க்கம் என்று சொல்றார். ஆசையராய் பாஷம் விடாய் ஆன சிவபூஜை பண்ணாய் நேஷமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய். இது எல்லோருக்கும் பாராயணமாக தெரிகின்ற அருமையான ஒரு தோற்ற பாடல். மனதை நோக்கி உறுதிப்பொருளை தேடுவதற்கு நல்ல உபாயங்களை கூறுகிறார். ஆசையராய் ஐந்து புலன்களால் நுகரக்கூடிய அந்த மாயாகாரிய பொருள் மீது நீ ஆசையை விட்டுவிட்டு ஆசையராய். அதைத்தான் ஏழு காலவர் கோஷிந்தா நாயன்மார்கள் பூரா அந்த பொருளையே ஆசை வைக்கவில்லை. பாசம் விடாய் தன்பொருட்டும் தன் தொடர்புடையார் மட்டும் இருக்கின்ற அந்த விருப்பு வெறுப்பை விட்டு விடுதல் வேண்டும். என்பகை நாயனார் தன்னுடைய மனைவியை கொடுத்தார் என்று சொன்னார். அங்கே யார் எனது என்று பற்று நிறுத்த நிலை, பாசம் விட்ட நிலை. அதுதான் சொல்லி காட்டுகிற ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூஜை பண்ணாய். ஆன சிவபூஜை பண்ணாய் கெட்டவழி ஆணவப்பை கீழாக மேலாக சிற்றருடைய பூஷனை செய்வார் பராபரமே. ஆணவரம் கீழாக போகும்படியாக சிறற்று கிடக்க பூஷனை செய்தல் வேண்டும். தாய்மார் சமன் உணர்த்தார் அந்த பூஷனை எப்படி செய்தல் வேண்டும். ஆன சிவபூஜை பண்ணாய். ஆன என்றால் வழுவாது, நித்தரும் பண்ணி ஆக வேண்டும், நியமமாக பண்ணுதல் வேண்டும். அதே பரபரப்பு காட்டுவது சுருக்கி செய்வதெல்லாம் அது தேவையில்லை, கூடாது என்கிறார். ஆன சிவபூஜை பண்ணால் தெரிந்த மட்டும் சிவபூஜையை அங்கே சிவபூஜையை வலுவாறு செய். மற்றொன்று ஆன சிவபூஜை பண்ணா என்பது கட்டங்களில் உன்னால் என்ற சிவபூஜையா பண்ணுதல் வேண்டும் என்று இருக்கிறோம். எனவே தான் வலுவாக சிவபூஜை செய்தல் வேண்டும். ஒருவேளை இயலாத பொழுது என்ற மட்டுமாவது பூஜனை செய்தல் வேண்டும். ஒரு விதி ஒன்று இருக்கிறது. இப்பொழுது நான் சொல்வதை கேட்டு சிலருக்கு அதிர்ச்சி ஏற்படும். சிவபூஜை என்ற மூர்த்தியினை தான் தான் விடாத பூஜை செய்தல் வேண்டும். ஒரு சந்தர்ப்பங்களில் இயலாத பொழுது என்ற பூஜையை தான் தான் பண்ணுதல் வேண்டும். பிறரிடத்தை மூர்த்தியை கொடுத்து பூஜனை செய்விப்பது சைவத்திலே எந்த இடத்திலும் சொல்லப்பட்டதாக தெரியவில்லை. ஆகையினாலே அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு நீதி தன்னுடைய சிவபூஜைக்குரிய மூர்த்தியை இன்னொருவருக்கு கொடுத்து பூஜனை செய்விப்பது தன்னுடைய மனைவியை பிறருக்கு கொடுப்பதற்கு ஒப்பு என்று நூல்களிலே சொல்லப்பட்டது. ஆகையினாலே இந்த சிவபூஜையை நாம் வலுவாக செய்தல் வேண்டும் என்று மட்டும் நாம் செய்து கொண்டே இருத்தல் வேண்டும். அழகாக பூ நீரும் குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கு இமையா குஞ்சரமும் படன்கள் பாயும் பூவனையும் தருவாயங்கள் மதுரை பரவாயில்லை. திருவிளையாடற்கான ஆசிரியர் பரஞ்சோதி முடிவார் குடங்கை நீரும் பச்சிலையும் விடுவார்கள். உன்னால் முடியலையா? அந்த குடங்கை நீர் இந்த உள்ளங்கையில் எவ்வளவு தண்ணி இருக்கிறது அன்போடு விடு. பச்சிலையை வை பூஜை பண்ணு ஒரு பூஜையே இதை சந்தர்ப்ப விதியாக எடுத்து செய். அதனால்தான் ஆன சிவபூஜை பண்ணாய் நேஷமுடன் ஐந்தெழுத்தை நீடையாய். குரு மூலமாக முறையாக ஐந்தெழுத்து உபதேசத்தை பெற்று மனம் ஊன்றி ஐந்தெழுத்தை நாம் ஜபித்தல் வேண்டும். அதைத்தான் கருவுதேவர் திருவிசப்பாலே அற்புத தெய்வம் இதனின் மற்றொன்றே அன்போடு தன்னை அஞ்செழுத்தில் சொற்பதத்தில் வைத்து உள்ளம் வள்ளூரும் தொன்றற்கு எந்திசை கனகம் பற்பத கோயும் பயன்பொன் பவளவாயார் பனைமுறையும் கற்பக பொழுது முழுதுமாம் கங்கை கொண்ட சோழை சரத்தானே. ஆகையினாலே அந்த ஐந்தெழுத்தை நாம் மனம் ஊன்றி நேஷமுடன் ஐந்தெழுத்தை என்ன செய்தல் வேண்டும் ஜெபித்தல் வேண்டும். நேஷமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையா சீச்சி சினமே தவிராய். விளக்கப்பட வேண்டிய ஒன்று சேர்ந்தாலே கொல்லி ஒருவருடைய புகழை ஒருங்கே அழிப்பது. ஆகையினாலே அந்த சிரத்திற்கு அடை சொல்லாக சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய். திருமுறைகள் எது? பந்தமும் பிரிவும் தெரிக்கும் பணுவது வழி சென்று சென்று ஏறினார் அங்க ஒன்பதாம் திருமுறையில. அவைகளெல்லாம் உண்மை பேசுகிறது ஞான நூல்கள். இறைவனுக்கு திருவருளை பெறுவதற்கு அது சாதனமாக உள்ளது. வேட்டவை உண்டு விரிசனை நந்திக்கு காட்டவும் வந்தவும் அல்லவும். ஆகையினாலே பாட்டவி காட்டுதும் பாலவியாமே என்று திருமந்திரத்தை சொல்லி காட்டுறார். இந்த பாட்டை வைத்துக் கொண்டு அதுவே அவிசாகப்படுது. ஆகையினாலே அந்த பாட்டை சொல்லக்கூடியது இறைவனுக்கு நாம் படைக்கின்ற அருமையான ஒரு நிவேதனம். ஆகையினாலேதான் திருமறைகள் போதால் மனமே உனக்கென்னவாய், இவைகளெல்லாம் செய்யாமல் இருக்கின்ற கொண்டு தேராமல் இருக்கின்றாயே உனக்கென்ன வாய் என்று சொல்வார். இந்த சீச்சி சிறுமே தவிரா என்பதை சினம் என்பதற்கும் சீச்சி அடைமுறையாக சொல்வது உண்டு. நீ இத்தனை நெறியின்படி நில்லாவிட்டால் சீச்சி, நீ ஆண்டவர்களால் நீ சீச்சி என்று இகழப்படுவாய் என்று இந்த சீச்சி என்பதை கடைசியாக கொண்டு வந்து சில சான்றோர்கள் பொருளுரைப்பார். ஆக அருமையான செய்தி, ஆசையராய் பாஷம் விடாய் ஆனா சிவபூஜை பண்ணாய் ஈஷமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீச்சி சிலவேதவிராய் திருமறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவா. அடுத்து 139வது திருப்பாடல். இந்த திருப்பாடலோடு சிவபோபசாரம் நிறைவு பெறுகிறது. அதிலே நமக்கெல்லாம் குரு இன்றி முக்தி இல்லை, அந்த குரு என சொல்லக்கூடியது எப்படி கிடக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல சர்க்குரு வாய்க்கும் வராபரமே என்று சொல்கிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம், ஒவ்வொரு தலத்திற்கும் சென்று எம்பெருமானை அறிந்து அதனுடைய மூர்த்தி விசேடம் தல விசேடம் தீர்த்த விசேடம் அறிந்து அங்கு இருக்கின்ற பெருமானுக்கு உரிய தலவிருட்சத்தனையும் அறிந்து நாம் வழிபட்டால் நல்ல குரு கிடைக்கும், அதுதான் உனக்கு முக்தி கிடைக்கும். ஆகையினாலே தலதோறும் சென்று எம்பெருமானை வழிபடு என்று அங்கே சோத்திர கோவை தேவாலயத்திலே வருவதைப் போல சில குறிப்பிட்ட உச்சைத்தலங்களை நம்முடைய குருமூர்த்தி நமக்கு உணர்த்துகிறார். தில்லைவனம், காசி, திருவாரூர், மாயூரம், மயிலாடுதுறை, முல்லைவனம், முல்லைவனம் என்பது திருவுள்ளவாயில், அதாவது வடதெல்லும் வட திருவுள்ளவாயில் தென் திருவுள்ளவாயில் இரண்டையும் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தில்லைவனம், காசி, திருவாரூர், மாயூரம், முல்லைவனம், கூடல், மதுரை, முருகுன்றம், நெல்லை, திருநெல்வேலி, கடல், காஞ்சி, காஞ்சி, கழுக்குன்றம், மறைக்காடு, திருவரைக்காடு, அன்னை, திருவண்ணாமலை, காலத்தி, வாஞ்சியம், திருவாஞ்சியம், என் முத்திவன் என்று இவைகளையெல்லாம் நாம் சென்று என் முத்தி வந்த தலங்களை நினைத்தாலே உனக்க முத்தி வருங்கிறார். அந்த ரொம்ப விஷயம், ஒரு தலத்திலே சென்று நாம் தரிசிக்க இயலாவிட்டாலும் கூட அந்த நினைக்க முத்தி இவைகளெல்லாம் கிடைக்கும், அந்த தலத்தையே நீ நினைத்துப்பார். ஆகையினால்தான் என் புத்தி வரும், அவர்களெல்லாம் அந்த தலத்தினுடைய விசேஷத்தை மூர்த்தி தல தீர்த்தத்தை விசேடத்தை எண்ணிப்பார், அந்த பெருமான மனக்கண்டியை தரிசித்துப்பார், அது உனக்கு முத்தி தரும். தில்லைவனம், காசி, திருவாரூர், மாயூரம், முல்லைவனம், கூடல், முதுகுன்றம், நெல்லை, கடல், காஞ்சி, கடுக்குன்றம், மறைக்காடு, அருணை, காலசி, வாங்கியம், என் புத்தி வரும். ஆகையினாலே வீடு பெற்றிருக்கு நெறியாது, இதுதான் நெறி. ஆக இவைகளை எல்லாம் நாம் பின்பற்றினால் எண்ணின் மனத்தை எண்ணினால் நமக்கு மேலான ஒரு புத்தி கிடைக்கும் என்று அழகாக நம்முடைய குருமூர்த்திகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இத்தோடு இந்த சோபாவசாரம் என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான ஒரு நூல் அங்கே நிறைவு பெறுகிறது. நம பார்வதி பதையே அரண் மகாதேவா.